தீராய் மலையிலே இறங்கி வந்தவரே, உச்சரியிலே எழுந்தருளினவரே, எங்கள் மத்தியில வந்திருக்கிறவரே, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கிற அந்த நடுக்கம், உம்முடைய வசனத்துக்கு பயப்படுற பயம் ஐயா எங்களுக்குள்ளே பெருகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், ஒப்புக்கொடுகிறோம். ஆவியானவரே, எங்கள் சிந்தனைகள் நினைவுகளில் ஆவற்றையும் பொருட்படுத்தி தேவ ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், ஒப்புக்கொடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். என்னோட கூட திருப்பி கொள்கைகள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை நாம் வாசி கேட்போம். 12 இருந்து 17 வரை நாம் வாசி கேட்போம்.
பெர்கமு சமையின் தூதனுக்கு நீர் எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கொலாய் மதத்தினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டியத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது.
சரி, இது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சபைகளுக்கு ஆண்டவர் எழுதின வார்த்தைகளை நாம் போடுபுரை நாம் பார்த்தோமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்மு என்கின்ற தீவிலே தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு காட்சி கொடுத்து சபைகளை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகளையும், இனி நடக்கப்போகிற சம்பவத்தை குறித்து அவர் சொன்ன காரியங்களையும் நாம் இந்த வெளிப்பட்ட விசேஷத்திலே வாசிக்கிறோம். சோ, பத்மு என்கின்ற தீவிலே தேவ வசனத்தை நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியின் நிமித்தமும் அந்த தீவிலே அவர், அதாவது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அந்த 10 வசனம் சொல்றது, கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாடு அப்படி சொல்லி. கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாடு என்று சொல்லி சொன்னால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் யூதர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாளாக கருதி சொல்லப்பட்டபடியே அந்த நாளிலே தேவனை தேடி வந்தார்கள். ஆனால் ஆஃப்டர் த ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தபடியால் அது வாரத்தின் முதலாக நாளாக கடிக்கப்பட்டு, இன்றைக்கு அதிகமான சபைகள் உலகம் இருக்கிற பெரும்பாலான சபைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில்தான் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் நாடுகள் இருக்கிறவர்கள் மாத்திரம் வெள்ளிக்கிழமையிலே அந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு ஏற்பபடி வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். சரி, கத்தோட நாளிலே நான் ஆவிக்குள்ளார் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் சொல்றது அப்பா கூடியதாக இருக்கிறது. சோ, ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுத்த போது அவருடைய அவரை பார்த்தபோது அந்த மகிமை காட்சியை அவரால் பார்க்க முடியாமல் செத்தபடி போல அவர் பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்லப்படுறது. நிலை அங்கி தரித்தவராய் மார்பருகை பொற்கச்சை கட்டியிருந்தார். தலையை சிரசும் வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சனை போல இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ச்சப்பட்டு வெண்கலத்தை போல பிரகாசமாக இருந்தது. எல்லாம் அவரை குறித்து வருணிக்கிற சொல்லுகிற அப்போஸ்தலர் இந்த காட்சியை பார்த்தபோது அப்படியே செத்தவரை போல அவருடைய பாதத்தில் விழுந்த. ஏன் தெரியும், கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இதே இயேசுவோடு அவர் வாழ்ந்திருக்கிறார், இதே இயேசுவோடு அவர் இருந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் பேசின வார்த்தைகளை அருகே இருந்து கேட்டவர், அவர் செய்த அற்புதங்களை அருகே இருந்து பார்த்தவர், அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தவர், அவை தேவனுடைய குமாரன் என்று இனம் கண்டு கொண்டவன். ஆனால் மாம்சத்தில் இருந்த இயேசுவை இப்பொழுது மகிமையிலே அவன் தரிசிக்க போது அந்த கண்கொள்ளா காட்சியை அவன் காண முடியாமல் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் அப்படியே செத்தவரை போல விழுந்தார்னு சொல்லி வேதம் சொல்றது. சோ இங்கே ஆண்டவர் இயேசு அவருக்கு தரிசனம் பார்க்கும் பொழுது 7 பொன் குத்துளக்களின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார் சொல்லி சொல்லப்படுது. 7 பொன் குத்துளக்கள் மத்தியிலே உலாவினருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களும் இருக்கிறதை நாம் வாசி கேட்கிறோம். அந்த 1 அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்றது, அந்த 7 பொன் குத்துளவுகளும் 7 சபைகள் என்றும் அவர் வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்களும் சபைகளின் தூதர் என்று சொல்லியும் தூதர்கள் சொல்லியும் சொல்லப்படுகிறது. இப்ப இதை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னவென்றால் கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் சிந்தியுங்க. 7 சபைகள் மைனர் ஏசியான் சொல்லப்படுற சின்ன ஆசியான்னு சொல்லப்படுற இந்த துருக்கியில் இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் அந்த இடங்கள் இருக்குது. சோ 7 சபைகளுக்கு ஆண்டவர் இயேசு வார்த்தைகள் எழுதினாலும் 5 சபைகள் ஆண்டவர் இயேசுவினாலே கண்டிக்கப்பட்டிருக்குது. 1 சபை ஆண்டவர் இயேசுவாலே கண்டிக்கப்படவில்லை, அது சிபெட்டா சபை. 1 சபை மாத்திரம் ஆண்டவர் இயேசுவினாலே பாராட்டப்பட்டிருக்குது, அது பிலதெல்பியா சபை. வேதத்தை அறிந்தவர்களுக்கு நான் சொல்றது புரியப்பட்ட நம்புறேன். ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், 5 சபைகள் ஆண்டவர் இயேசுவினாலே கண்டிக்கப்பட்டிருக்குது. 5 சபைகளிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்குது. 5 சபைகளிலும் குறைகள் இருந்திருக்கிறது. ஆனாலும் இங்கு வேத வசனம் சொல்றது 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே அவர் உலாவினார் என்று சொல்லி. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சபைகளிலே குறைவுகள் இருந்தாலும் 7 பொன் குத்துவிளக்காகவே கத்திற்கு முன்பாக இருக்கிறது என்பது நாம் மறந்துடக்கூடாது. சபைகளிலே குறைவுண்டு. சர்வ சபை செத்த சபை என்று ஆண்டவரான சொல்லப்படுறது. ஆனால் வசனம் சொல்றது 7 பொன் குத்துவிளக்களின் மத்தியிலே உலாவுகிறார்கள். அது சபைகளில குறைவுகள் இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் ஆண்டவரால் காணப்பட்டாலும் 7 பொன் குத்துவிளக்குகளாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட்டிருக்கிறது. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே சபை நடுவிலே ஆண்டவர் உலாவுகிறதை அவர் கண்ணார பார்க்கறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்ன கரிமானவர்களே, சபைகளிலே குறைவு இருந்தாலும் சபைகள் ஆண்டவர் இயேசுவினாலே கண்டிக்கப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்றபடி அவைகள் ஆண்டவருக்கு முன்பாக பொன் குத்து விளக்கலாகவே இருக்கிறது. சர்வ சபை செத்த சபையாக இருந்தாலும் அங்கு சொல்லப்படுறது அந்த சபையை குறித்து, தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சிலர் அந்த சபையிலும் என கொண்டேன்னு சொல்லி அந்த சொல்றதை நாம் கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறது, கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே சபைகளிலே குறைவுகள் இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருந்தாலும் 7 சபைகளும் பொன் குத்து விளக்குகளாகவே காணப்படுறதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே இங்கு இருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சபைகளை குறித்து கண்ட மாதிரி கதைக்கிறது குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சபைகளில குறை இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போன, லோகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். ஆனா குறைவுகளை நிறைவாக்குற ஆண்டவர் சபை நடுவில் உலாவுகிறபடியால், குறைவுகளை நிறைவாக்குற கத்த சபையில இருக்கிறபடியால், அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். யாருடைய வாழ்வில குறைவில்லை? இங்க உட்கார்ந்திருக்கிற அல்லது நாம் பேசுகிற யாருடைய வாழ்வில தவறு இல்லை, யாருடைய வாழ்வில குறையில்லை. எல்லாருடைய வாழ்விலும் திருந்த வேண்டிய, மாற வேண்டிய, மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் உண்டு என்பதை மனப்பூர்வமாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில எந்த தவறுகள் இருந்தாலும் ஆண்டவுடைய சபைகளை குறித்து கண்டுபடி கதைக்கிறது குறித்து தயவு செய்து கவனமாக இருங்கள். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், எந்த சபை குறித்தும் கதைக்க வேண்டிய காரியம் நமக்கு இல்லை. அது வேண்டுமென்றால் அந்த சபைகளுக்காக நாம் ஜெபிப்பமாக இருந்தால், மன்றாடவமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் நன்மையுமாக இருக்கும். மாறாக சபைகளை குறித்து பட்டு சபைகளை குறித்து கொச்சப்படுத்துறது தேவக்கு உண்டாக எந்த விதத்திலும் சத்தியத்தின்படி சரியில்லை. மட்டுமல்ல, இருக்கிற சபைகளையே அவர்கள் ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எனக்கு அறிமானவங்களே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், சபை ஆண்டவுடைய மனவாட்டியாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த காரணத்தை கொண்டு சபை குறித்து நாம் அப்படி இப்படி கதைக்கிறது தேவனுக்கு முன்பாக நன்மையான காரியம் இல்லை. அது தேவனை துக்கப்படுத்துறதும் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இது ஒரு காரியத்தை இந்த சபைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கண்டுகொண்டு என்னவென்றால், ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் முதலாவது என்ன செய்வார் சொன்னால், கடிதங்கள் நீங்க எழுதின வார்த்தைகளை நீங்க பாத்தீங்களா இருந்தால், பெர்கமு சபைகளை குறித்து வாசித்த இந்த வேத பகுதியில கூட அவர் 13 வசனத்திலே சொல்லுறாரு, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உனக்கு எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகி அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தையும் நீ மறுதியாக இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இதை சொல்லி போட்டு தான் சொல்றாரு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து ஒரு பேட்டை குறையும். இந்த எபேஸ் சபையை பாருங்க, அதற்குரிய கிட்டத்தட்ட 8 காரியங்களை அதுல நல்ல காரியங்களை பாராட்டுறாரு. அதற்கு பிறகு சொல்றாரு, ஆனாலும் உண்மையில் எனக்கு ஒரு குறையுண்டு. அவன் இதுல இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், எல்லா காரியத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. பொதுவாக இங்க ஆண்டவர் முதலாவது நன்மையான காரியங்களை சொல்லி அவர்களை அப்ரிசியேட் பண்றார். முதலாவது நன்மையான காரியங்களை சொல்லி அவர்களை பாராட்டுகிறார். பின்பாடு அவர்களை குறைகளை சொல்லி அவர்களை கண்டிக்கிறார், அவர்களை திருத்துவதற்கு, அவர்கள் திரும்புவதற்கு. சோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்றவர்களுடைய குறைகளை நாம் கண்டு, மற்றவர்களுடைய பிழைகளை நாம் கண்டு, நல்ல எண்ணத்தோடு நல்ல ஆவியோடு அவர்களோடு பேசி அவர்கள் குற்றங்களை உணர்த்தி அவர்களை கண்டித்து திருத்துறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களிடத்தில் காணப்படுகிற நன்மையான காரியங்களையும் நாம பாராட்டுகிறது நல்லது. ஒரு பக்கத்தையே நாம பார்த்துட்டு கூடாது. இங்கதான் நாம அநேக தவறு விடுகிறோம். இதனால்தான் பல பிரச்சனைகள் எழும்புறதுக்கு இடம் இருக்கு. ஆண்டவர் இயேசு 7 சபைகளுக்கும் முதலாவது அந்த நன்மையான காரியங்களை பாராட்டுறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. பிழைகள் இருக்குது, குறைகள் இருக்கு. எடுத்த எடுப்பில் ஆண்டவர் அந்த பிழைகளை குறைகளை குற்றச்சாட்டுகிறதை நாம் பார்க்க முடியாது. 7 சபைகளிலும் இருக்கிற நன்மையான காரியங்களை முதலாவது சொன்ன பிற்பாடு அதற்கு முறை சொல்லுவார், நடத்தில் ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே இதை போல நாமும் ஒருவரோடு நாம பேசும்போது மற்றவர்கிட்ட பிழைகள் வாழ்க்கையில் ஏனென்றால், சில வேளையில நம்ம பிழைகள் நமக்கு தெரியாது. பாருங்க, அவை வேத சொல்றது 19 சங்கீதத்திலே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும் என்று சங்கீதக்காரன் மன்றாடுகள். நாமும் அப்படி ஜபிக்கிறது நல்லது. ஆண்டோட நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானவர்களே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அநேக வாழ்வில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய பிழைகளை நாம் உணராமல் இருக்கிறது. மற்றவருடைய வாழ்வில் இருக்கிற பிழைகளை நாம் கண்டு அதை நல்ல ஆவியோடும் நல்ல நோக்கத்தோடும் அவர்களுக்கு அன்பாய் சொல்லி திருத்துறது தப்பில்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, வேதம் சொல்றது. ஆனா என்ன அடிப்படையிலே நாம சொல்லுகிறோம், என்ன ஆவியோடு நாம் அவைகளை அணுகிறோம், என்ன நோக்கத்தோடு அவைகளை பேசுகிறோம், நடக்கிறோம் என்பதை தேவன் அறிவார் என்பதை நாம் மறக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லதை செய்தாலும் சரியான நோக்கத்தோடு செய்யணுமே. நோக்கம் பிழைச்சிட்டா ரூட்டே பிழைச்சிடும் பாருங்க. தேவன் செய்களை மாத்திரமல்ல நோக்கங்களையும் பார்க்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆகவேதான் நீதிமன்ற புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டது. நன்மையான காரியத்தையும் தீய நோக்கத்தோடு கதைக்க முடியும், நன்மைகளையும் தவறான நோக்கத்தோடு செய்ய முடியும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா, சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நல்லதையும் தவறான நோக்கத்தோடு செய்ய முடியும், நல்ல காரியங்களையும் தவறான நோக்கத்தோடு கதைக்க முடியும். ஆகவே நான் சொல்றது கேளுங்க, முதலாவது நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கணும். மற்றவங்களோடு பேசும் பொழுதோ காரியங்களை நாம் செய்யும் பொழுதோ, நன்மையான காரியங்களை பேசினாலும் நல்லவைகளை செய்தாலும் சரியான நோக்கத்தோடு நாம் செய்யணும். சரியான எண்ணத்தோடு நாம் செய்யணும். தேவன் நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை பார்க்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிகிறார், நம்முடைய நோக்கங்களை அறிகிறார் என்கின்ற அடிப்படை உண்மை தத்துவம் சத்தியம் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம் என்று சொல்றேன். இதைத்தான் 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு. 139:1 சொல்றாரு, தேவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இதை நான் படிக்கும் பொழுது யோசிக்கிறேன், என்ன தெரியுமா, நம்மை சாதாரணமாக அறியில்லை, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். யார் ஆராய்ந்திருக்கிறாரு? ஒரு மனுஷன் நம்மை ஆராய்றது வேறு, ஆனா தேவாதி தேவன் நம்மை படைச்ச இறைவன், நம்மை உண்டாக்கின தேவன், நமக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்ன இப்ப நான் பிரசங்கம் பண்ணலாம், என்ன நோக்கத்தோடு பிரசங்கம் பண்றேன், நான் ஊழியம் செய்யலாம், என்ன நோக்கத்தோடு ஊழியத்தை செய்கிறேன், நான் கொடுக்கலாம், என்ன மனப்பான்மையோடு நான் கொடுக்கிறேன், நான் மற்றவோடு பேசலாம், நலமானவர்களை பேசலாம், நான் என்ன மனப்பக்குவத்தோடு அதை செய்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை செய்யலாம், என்ன மனதோடு அதை எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து இந்த எண்ணங்கள், இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுதுதான் நமக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் வருது. பார், நான் சொல்லுவேன், தேவ பயம் தேவ வசனத்தில் இருந்து எழும்பணும். தேவனுக்கு பயப்படுற பயம் தேவ வசனத்தின் வசனத்தில் அஸ்திவாரம் விடப்படணும். தேவனுக்கு பயப்படுற பயம் தேவ வசனத்தில் இருந்து உருவாக வேண்டும். அதுதான் சரியான தேவ பயம். ஆக எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, 139 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லபடி தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிகிறார். சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. சோ ஆகவே தான் 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு எட்டாதது, நான் ஆராய்ந்து முடியாதபடி சொல்ற. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சபைகளுக்கு அதன் குறைகளை எழுதி கண்டித்து மனம் திரும்ப சொன்னாலும், அதற்கு முன்பு அதில் இருக்கிற நன்மைகளையும் அவைகளில் பாராட்டப்பட வேண்டியவர்களையும் ஆண்டவர் இயேசு பாராட்டி மெச்சிக்கொண்டாரு, அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கு பிற்பாடு அவைகள் சொன்னாரு, உள்ளத்தில் ஒரு குறைவுண்டு, உள்ளத்தில் சில குறைவுண்டு, நீ மனம் திரும்ப சரி சொன்னார். ஆகவே எல்லாவற்றுக்கும் ரெண்டு பக்கம் இருக்குன்னு நான் சொன்னது போல, ஒரு பக்கத்திலே குறைவு, ஒரு மனிதனத்தில் இருக்கிற குறைவுகளையே நாம பார்த்து கொண்டிருப்போமா இருந்தா காலம் முழுவதும் அந்த நபர் நமக்கு குற்ற வழியாகத்தான் காணப்படுவார். ஹலோ, ஒரு மனிதனத்தில் இருக்க குறைவுகளையே நாம பார்த்து கொண்டிருந்தால் காலம் முழுவதும் அந்த நபர் நமக்கு குற்றவாளியாகவே காணப்படும். இட் இஸ் ட்ரூ, குற்றங்கள் இருக்கிறது உண்மை, தவறு இருக்கிறது உண்மை, திருந்த வேண்டி இருக்கிறது உண்மை. ஆனா ஹவு ஐ அப்ரோச் த ப்ராப்ளம், நான் எப்படி அந்த பிரச்சனையை அணுகிறேன், எப்படி அந்த பிரச்சனையை நான் கையாளுகிறேன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் த லார்ட். த ப்ராப்ளம் இஸ் ட்ரூ, பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா எப்படி பிரச்சனையை அணுகிறோம், எப்படி பிரச்சனையை கையாளுகிறோம். இயேசு நடந்து போய்கிட்டே இருந்தார். போஸ்டல் அவள் பிடாலே பேசி போய்கிட்டு பேசிக்கொண்டு போய்கொண்டே இருந்தார். இடையில பார்த்தா அவங்களுக்கு பெரிய தர்க்கம் ஏற்பட்டு, என்ன தர்க்கம் தெரியுமோ, எங்கள யாரு பெரியவன், நமக்குள்ள யாரு பெரியவன், பெரியவன் சிறியவன் என்கின்ற கருத்து வேறுபாடு அவர்களுக்குள்ள இருந்திருக்குது. யாரு? அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் இயேசுவோடு நடக்கிறார்கள், இயேசுவோடு இருக்கிறார்கள், இயேசுவை லிட்டரலாக மாமிசத்தில் ஜீவனுள்ள தேவனை குமாரனை பார்க்கிற பாக்கியத்தை பெற்றிருந்தோம், அந்த கிருபையை பெற்றிருந்தோம். என்ன ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் பார்க்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளது, உங்களுக்கு முதல் எத்தனையோ தீக்கு தரிசிகள் இதை பார்க்க ஆசையாக இருந்தார்கள், ஆனால் பார்க்க முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் நீங்கள் இதை காண்கிற உங்களுடைய கண்கள், என்னை காண்கிற உங்களுடைய கண்கள், கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது. இயேசுவை மாமிசத்தில் பார்த்து அவர் அற்புதங்களை ருசித்து அவர் வார்த்தைகளை கேட்டு தேவன குமார் என்று அறிக்கை பண்ணியிருந்தாலும் அறிந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்துதான் இருக்கு. சோ இவர்கள் கதைச்சிக்கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையும் பேசல, பட் வீட்டில் போய் உட்கார்ந்த பிற்பாடு, எல்லாரும் வீட்டில் போய் உட்கார்ந்து இருந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு பேச ஆரம்பிக்கிறார். கேட்டாரு, வாங்கப்பா வழியில எண்ணத்தை குறிச்சு தர்க்கம் பண்ணுங்க. நாம பேசிக்கொண்டுதான் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, மட்டுமில்ல கேட்டுட்டு இப்ப நம்மகிட்ட கேள்வி வைக்கிறாரு. ஒருத்தர் ஒருத்தன் பாத்திரம் முழிச்சிருப்பாரு, முழிச்சிருப்பாரு, என்ன வழியில் என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணி சோ பெரியவன் சிறியவன் என்கின்ற அந்த தர்க்கம் அவருக்குள் இருந்தது. வழியில வச்சு இடையில நிறுத்தி உடனே இப்பொழுது அப்படி அவர் செய்யல. பட் வீட்டை வந்த பிற்பாடு, உட்கார்ந்து இருந்த பிற்பாடு, பேச வேண்டிய நேரத்தில் அதை பேசி அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய விதத்தில் அதை விளங்கப்படுத்தி அதை சரிப்படுத்தினார். இருக்கிறது உண்மை, ஆனா எப்படி நாம் அதை அப்ரோச் பண்றோம் என்பதே தேவன் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டாரு. சோ இயேசு முதலாவது சபைகளுக்கு இருக்கிற நன்மைகளை கண்டு அதை பாராட்டின பிற்பாடு உள்ளத்தில் சில குறை உண்டு, நீ மறந்துடுவார் சொல்லி சொல்றார். இந்த வழியை நாம பின்பற்றுவோமாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளர்றதுக்கு வழி உண்டு சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இரண்டாவது அதிகாரத்தில் எபேசு சபையிலே அந்த சபை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்றால் அது ஆதி அன்பை இழந்து விட்ட சபை, அல்லது ஆதி அன்பை விட்டுவிட்ட சபை என்று சொல்லியும், ஆகவே நீ மனம் திரும்பி குணப்பட்டு சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சபையை கண்டித்ததையும் நாம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதை போன முறை பார்த்தோம். இரண்டாவது நாம பார்த்த இரண்டாவது சபை சிபிர்னா சபை, ஆண்டவரால கண்டிக்கப்படவும் இல்லை, பாராட்டப்படவும் இல்லை. ஆனால் இந்த சபை உபத்திரத்தின் நடுவிலே கடந்து சென்ற சபையும், பாடுகள் மத்தியிலே இருந்த சபைன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் சீசனையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது, பரிசுத்தவானையும் பாடுகளையும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ் கீப் யுவர் மைண்ட் டீப்லி. சிலுவை இல்லாமல் சீசன் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரிசுத்தவானும் இல்லை. பட் இதை குறித்து நான் யோசித்த போது ஒரு வசனத்தை நான் பார்த்து பிரமித்தேன். என்ன தெரியுமா? 119வது சங்கீதம், என்னோட கூட கொஞ்சம் திறமை கொள்ளுங்க. 119வது சங்கீதத்தில் 67வது வசனத்திற்கு பாருங்க. 119வது சங்கீதம் 67வது வசனத்தை நாம் படிக்க வாசிக்க கேட்போமே.
நான் உபத்திரப்படுவதற்கு முன் தப்பி நடந்தேன்.
எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க, திரும்ப படிங்க.
நான் உபத்திரவப்படுவதற்கு முன்,
உபத்திரவப்படுவதற்கு முன்
வழிதப்பி நடந்தேன்,
வழிதப்பி நடந்தேன்.
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன்.
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடக்கிறேன். திரும்ப பிறகு படிங்க.
நான்
உபத்திரவப்படுவதற்கு முன்
வழிதப்பி நடந்தேன்,
வழிதப்பி நடந்தேன்.
இப்பொழுதோ,
ஆனா தேவ மனுஷனா, இப்பொழுதோ
உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்,
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அல்ல கவுனிங்க, உபத்திரப்படுகிறதுக்கு முன்பு தேவனுடைய வழிகளை விட்டு வழிதப்பி நடந்தார். ஆனா தேவனுடைய மனுஷன், ஆனா இப்பொழுது உபத்திரப்பட்ட பிற்பாடு என்னவா அவருடைய கற்பனையின்படி நடக்கிறார். அப்ப நாம கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? உபத்திரவங்கள், பாடுகள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள நம்மை பக்குவப்படுத்துகிறது. பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை உடைத்தெடுக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. உடைக்கப்படாமல் உருவாக்கப்படவே முடியாது. சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபு, உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேல். எப்படி இருக்கு? பிறக்கும் பொழுது அவன் யாக்கோபு, பட் தேவனுடைய நேரம் வந்த போது அவனை தொட்ட போது இனிமே நீ உன்னுடைய பேர் யாக்கோபு இல்ல, இனிமே நீ இஸ்ரவேல். பிறக்கும் பொழுது அவன் யாக்கோபு. யாக்கோபன்னாரு? யாக்கோபனை ஏமாத்துறவர்கள், டிசீவர்கள் தெரியும் இல்லையா? அவர் என்ன எத்தல், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தமா? ஆனா ஆண்டவர் அவனை தொட்ட போது, அந்த இருபுறமாக அவன் போராடின போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டா, உன் பேர் என்னப்பா சொல்லு. அவனையே கேட்டாரு, உன் பேர் என்ன சொல்லு? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு. ஒவ்வொரு தடவை உன் யாக்கோபன் ஏமாத்திரவனே, ஏமாத்திரன். இனி உன் பேர் யாக்கோபன் இருக்கக்கூடாது, இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல். அன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் சொன்ன அந்த பேர் இன்றைக்கும் உலகத்தில், அகில உலகம் முழுவதும் பிரபலமாக கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாரு, ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவும் நம்மை தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வைக்கிறது. நம்முடைய ஒரிஜினல் சாயல்கள், நம்முடைய பாவ சுபாவங்கள், பாடுகள், உபத்திரவங்களின் வழியாக போகும் பொழுது நம்மை பக்குவப்படுத்துகிறது, நம்மை சரிப்படுத்துகிறது, நம்மை செப்பனிடுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் கண்டு பின்வாங்க கூடாது. அதுக்காக நான் சொன்னேன், சிலுவை இல்லாமல் சீசன் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரிசுத்தவானும் இல்லை. டேக் எனிபடி, வேதத்திலையும் சரி, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற உண்மையான பரிசுத்தவான்களையும் சரி, எடுத்து பாருங்க. எல்லாரும் இந்த வழியானதான் போயிருக்கிறார். எல்லோரும் இந்த பாடுகளும் வழியாகத்தான் கடந்து போயிருக்கிறேன். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் எங்கேயும் சொல்லியிருக்க நினைக்கிறேன். ஒருத்தர் மரத்தால் ஒரு சிலுவை செஞ்சு தூக்கி நடந்து கொண்டே இருந்தாரா, போய்கொண்டு இருந்தாரா. போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவன் போகப்பட்டு வழியில் குறுக்கே ஒரு நதி, ஒரு ஓடை, நதியில் ஒரு ஓடை, தண்ணீர் ஓடை. அதற்கு முன்பாடு அதை சிலுவை இறக்கி அவன் வைத்து பார்த்தபோது அங்கே ஒன்று காடு வெட்டி மரம் வெட்டிக்கிட்டு இருந்தாரா. அப்ப அவன் சொன்னாராம், எனக்கு கொஞ்சம் உதவி செய், இந்த சிலுவை எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, இதுல கொஞ்சத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரா. அதே போல அந்த காடு வெட்டி அந்த சிலுவையில ஒரு பகுதி வேல் பகுதியை கொஞ்சம் வெட்டி போட்டான். இப்ப அவன் தூக்கிட்டு போறான், கொஞ்சத்துல பார்த்தால் அந்த நீரோட இப்ப அதை கடக்கணும். தெரியுமோ அதை கடக்கிறதுக்கு அதை தூக்கிட்டு போற சிலுவை அப்படி வச்சிருக்கிறான். அதுக்கு மேல நடந்து போறது சரியாக பார்த்தா அவன் வெட்டின துண்டு அதுல இருந்தா அந்த போடியை கடக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருந்திருக்கு. ஆனால் அது பாரமாக இருக்கிறது சொல்லி அதை வெட்டி அதை கழித்து விட்டபடியால் அந்த ஓடியை கடக்க அவனால் முடியல. ஏனென்றால் அதன் நீளம் அதுக்கு பொறுத்து பார்த்திருக்கேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நாம நல்லா நாம் சரியா தான் இருக்கிறோம், நாம உண்மையாக தான் இருக்கிறோம், நாம பரிசுத்தமா தான் வாழ்றோம். ஆகவே ஏனோட வாழ்வில் பாடு, ஏனோட வாழ்வில் துன்பம், இப்படி சில வேலை நாம நினைக்கிறதுக்கு இடம் இருக்குது. அப்படியானால் ஆண்டவர் இயேசுவோட வாழ்வில் என்ன குறை இருந்தது, ஆண்டவர் இயேசுவோட வாழ்வில் என்ன பழுது இருந்தது, ஆண்டவர் இயேசுவோட வாழ்வில் என்ன பரிசுத்தம் குறைச்சிருந்தது, பின்ன ஏன் அவர் உபத்திரவப்பட்டார், பின்ன ஏன் அவர் பாடுபட்டார். ஒரு வசனத்தை நான் வாசி, எபிரேயர்களின் நிருபம், அத்தரிப்பு கொள்கைகள், எபிரேயர்களின் நிருபம், அது ஒரு வசனத்தை நான் வாசி கேட்போம். இரண்டாவது அதிகாரம் 9-10 சீக்கிரம் நான் வாசிக்கும். எபிரேயர் 2:9-10 ஆண்டவர் இயேசு குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாரு.
ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது
அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தார். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. இயேசு கிறிஸ்துவ பூரணப்பட வேண்டியிருந்ததா? அப்படி பூரணப்படுத்துவதற்கு, அவர் பூரணப்படுவதற்கு உபத்திரவங்களின் பாதையால் அவர் கடந்து செல்ல வேண்டியிருந்ததா? இதை கொஞ்சம் யோசிங்க. அவரிடத்துல என்ன குறை இருந்தது, அவரிடத்துல என்ன பாவம் இருந்தது, அவரிடத்துல என்ன பழுது இருந்தது? ஆனால் வேதம் சொல்றது அவர் பூரணர் ஆவதற்கு உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்றார் சொல்லி எழுதப்பட்டு. அவருடைய கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் நாம் உண்மையாக இருக்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்விலே பல போராட்டங்கள், நெருக்கடிகள் வரத்தான் செய்யறது. இப்படி சொல்லும் பொழுது எனக்குள்ள வருகிற வேத வசனம் என்ன தெரியுமோ, கேளுங்க. ஆண்டவர் யோவான் 15 அவர் சொன்னாரு, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அதெல்லாம் கேளுங்க, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ இன்னும் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது என்ன செய்யறாரா, சுத்தம் செய்கிறாரா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். எதை சுத்தம் செய்கிறாரு? கனி கொடுக்கிற கொடிய சுத்தம் செய்கிறார். கனி கொடாத கொடிகள் இருக்குதப்பா, அதை சுத்தம் பண்ணீங்க. அக்கிரமத்தோட வாழ்வான ஆண்டவர், அநியாயத்தோடு வாழ்றான் ஆண்டவர், அப்படி இப்படி நான் வாழ்றான் ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாடில் ஒரு உபத்திரம் இல்லை, ஆனா நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், உண்மையாக ஜீவிக்கிறேன், உத்தமமாய் வாழ்றேன். ஆனா என்னுடைய வாழ்வில் இத்தனை பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எதற்கு? ஆண்டவர் சொல்லுவாரு, இதில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் என்ன செய்யறேன், சுத்தம் பண்ணுறேன். சுத்தம் பண்ணுகிற அனுபவம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனா அதன் பலனும் நன்மையும் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். எனக்கு அறிவானவர்களே, நான் திரும்ப சொல்ல வர காரியம் என்ற சிமுன்னா சபை, அது பாடுகளுக்கூடாக கடந்து சென்ற சபை, உபத்திரவத்தின் நடுவில் இருந்த சபை. ஆகவே சீசனையும் சிலுவையும் பறிக்க முடியாது, பரிசுத்தவான்களையும் பாடுகளையும் பறிக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு. இயேசுவே சொல்லியிருக்கிறார் இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கேன். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற பலத்திலே வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளிலிருந்து நாம் ஜெயித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க எந்த பாடுகளையும் எந்த போராட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலம் தருவார். உபத்திரவங்களிலே நாம் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். பாடுகள் மத்தியிலும் பரிசுத்தமாய் வாழ தேவன் நமக்கு பலம் தருவார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நான் இந்த உலகத்தை இப்படி இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஒரு நபர், உலகத்துல நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஒரே ஒரு நபர் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அருமானவர்களே, எபேசு சபை ஆதி என்பதை விட்டுவிட்ட சபை, சிபிண்டா சபை பாடுகளின் மத்தியிலே உபத்திரத்தின் நடுவில் இருந்த சபை, பெர்கமு சபையை குறித்து நாம பார்க்கும் பொழுது அந்த சபையிலே உண்மை உள்ளவர்களும் பாவத்தில் ஜீவித்தவர்களும் கலந்திருந்த சபையாக காணப்படுகிறது. பெர்கமு சபையை குறித்து பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவர்களும் பாவத்தில் ஜீவிப்பவர்களும் கலந்து வாழுகிற சபையாக காணப்படுறது. அதை குறித்து 14 சீக்கிரம் படிக்க வெளிப்படுத்த விசேஷம் 2:14 படி. ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு ஒரு குறையுண்டு. அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்களா இருந்தால் நன்மையான காரியங்களை ஆண்டவர் சொல்லி அந்த சபையை அப்ரிசியேட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். அதை எல்லாம் சொல்லிப்பட்டு பின்பாடுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேர் எனக்கு ஒரு குறையுண்டு. அதான் நான் போன முறை சொன்னேன் இல்லையா, நம்புறேன். ஒருவேளை இந்த மாலை வேளையில சபைகளின் நாயகர், சபையின் நாயகர் அப்படி ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார. நன்மையான காரியங்கள் பல உள்ளத்துல உண்டு, ஆனாலும் உள்ளத்துல ஒரு குறையுண்டு. எப்படிதான் யோசிக்கிறேன், தேவனுக்கு பயப்படுற. ஆகவே அடிக்கடி சொல்ல தேவ சொல்லி கவனிங்க, அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஜெப நேரங்களிலே தங்களை ஆராய்ந்து பார்க்கிறது நல்லதாக. தேவனே என்னை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வடிகட்டத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை ஆராய்ந்து பாரு, என்னை ஆராய். பொதுவாக நாம மற்றவர்களை ஆராய பார்க்கிறோம் இல்லையா, அடுத்த குடும்பங்களை ஆராய பார்க்கிறோம் இல்லையா, அடுத்த ஒன்று பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு ஆராய பார்க்கிறோம் இல்லையா, அவ எங்க போறா, எங்க வாரா, என்ன செய்யறாரு. சங்கீதக்காரர் சொல்றது, இதை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் காரியங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, சத்திய வழியிலே, செம்மையான வழியிலே என்னை நடத்துங்கப்பா. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் அறிவார், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தம்முடைய தனி ஜெபத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. நான் எப்படி இருக்கிறேன், கத்தாவையுடைய கண்கள் என்னை கவனிக்கிறது, ஆண்டவர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, ஒன்றும் உமக்கு மறைவாக இல்லை. ஆராய்ந்து பாரு, எனக்கு போதிங்க, என் தவறுகளை எனக்கு உணர்த்துங்க, என் பிள்ளைகளை எனக்கு உணர்த்துங்க. சில வேளையில் ஆண்டவர் என்னால எனக்கு என் வாழ்க்கையில எதை கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் ஏதாவது இருந்தால் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு திறந்த இருதயத்தோடு, ஒரு திறந்த இருதயத்தோடு, ஒரு தெளிந்த புத்தியோடு தேவ பார்த்து இருந்து நாம ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு காத்திருப்பமாக இருந்தா நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுவார். நாம் திறந்த முடியும், நாம் மாற முடியும். நாம் எல்லோரும் மாற வேண்டும், எல்லோரும் திருந்த வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இதை ஒருவரும் மறைக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, படிங்க அந்த வாசித்த வசனத்தை திரும்ப.
பதிவிலும் சில காரியங்களை குறித்து உன்பேரில் எனக்கு
குறையுண்டு. அது என்னவென்றால்,
விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும்,
விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும்,
வேசித்தனம் பண்ணுவதற்கும்,
ஏதுவான
இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த,
பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய
போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
யாருடைய போதகத்தை? பிலேயாமத்தை குறித்து முன்பு தடவை பேசிக்க நம்புறேன். அவன் ஆரம்பத்திலே சரியான தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. அதை காலப்போக்கிலே அவன் டேர்ன் பண்ணிட்டான், திரும்பிட்டான். சோ அவனுடைய போதனைகளை சபையிலே பின்பற்றி இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த 14 படி,
உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன்
கொல்லப்பட்டது. உண்மை உள்ள சாட்சியாகிய அந்திப்பா. அப்ப இந்த சபையில ரத்த சாட்சியாக பறித்தவர்களும் உண்டு. ஆனாலும் இந்த சபை ஆண்டவுடைய கண்டனத்துக்குள்ள ஆகியிருக்கதை நாம் கண்டுகொள்ளும். கரிவான தேவடைய பிள்ளைகளே, இந்த சபையில உண்மையான தேவடைய பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள், அதேத்துல பாவத்தில் ஜீவிக்கிறவர்களும் இருந்திருக்கிறார்கள். சொல்றது கொஞ்சம் கவனிங்க. பொதுவாக ஜெனரலி பொதுவாக எல்லா சபைகளிலும் இந்த ரெண்டு கூட்டத்தை நாம பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஏசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசித்து முழுக்க ஞானசாரம் எடுத்தவர்கள் தான், அல்லது ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாகவும் வருகிற. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் பாவத்திலே ஜீவிக்கிறதுக்கு இடம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு போன்ற சொன்னேன் நினைக்கிறேன், யாரு அப்போஸ்தலர், ஏறவரவாக ஆண்டவர் ஜெபித்து காலை வந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். யூதாஸ் யாரு? பேதுரு, யோவான போல யூதாசும் ஒரு அப்போஸ்தலர், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினவர், அவரை அறிந்தவர், அவரோடு இருந்தவர், அவரோடு நடந்தவர். ஆனால் எடிசதான பிசாஸ் அவனை தூண்டின போது, அவர் இடம் கொடுத்த போது பிசாஸ் அவனுக்குள்ளே புகுந்தார் என்று யோவான் 13 மதியத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. முதலாவது அவரை தூண்டினான், அவன் தன் இதயத்தை திறந்த போது, வேதவசனம் 13:27 பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று பிற்பாடு சொல்லவா வேண்டும். பிற்பாடு என்ன செய்தார்? போய் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான்னு சொன்னான். பார்க்க சொல்ல வர காரியம் என்றார், இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனையே பிசாசு தூண்டி இருக்கிறானே, இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனுக்குள்ளேயே பிசாசு புகுந்திருக்கிறானே. எப்படி? இப்படி ஒருவேளை என்ன கேட்கலாம், பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பிசாசு செயல்பட முடியுமா? எஸ். ரட்சிக்கப்பட்டவர்களை அசுத்த ஆவிகள் ஆக்கிரமிக்க முடியுமா? எஸ். எப்படி? ரட்சிக்கப்பட்டவர்களும் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் உள்ளே புகுந்து, அப்போஸ்தலனுக்குள்ளேயே உள்ளே புகுந்தவன் என்னதான் அவன் இடம் கொடுத்தபடியா? அவர் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பிசாசு நம்மை தூண்டும் பொழுது கெட்ட காரியங்கள், தவறான காரியங்கள், அருவறுப்புகள், ஆபாசங்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்களை காட்டி சொல்லி நம்மை தூண்டும் போது, நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே புகுந்து விடுறார். ஆகவே சொல்றது தயவு செய்து கேளுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு இடம் உண்டு. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டாலும் அதை எடுத்து போறதுக்கு இடம் இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் ஆண்டவர் இயேசுவனால ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இதை வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எல்லாரும் அக்னி கடலில் தள்ளப்படுறான். நம்ம அம்மா ஐயா வேதத்துல வாசிச்சிருக்கீங்க இல்லையா, ஜீவ புஸ்தகத்தில் எவ்வளவு பேர் இல்லையோ அவன்லாம் அக்னி கடலில் தள்ளப்படுறான். நாம் அதாவது ரட்சிக்கப்படாது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் ஆண்டவர் இயேசுனால ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. பேர் எழுதப்பட்டிருக்கிறது உண்மை, ஆனால் நாமோ பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுத்து ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போகும் பொழுது அந்த பேர் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறது. இப்ப பாருங்க, யூதாஸ் அப்போஸ்தலன் தான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் தான், ஆனா என்ன நடந்தது? அவனாகவே அந்த இடத்திலிருந்து போய்தான் பாரு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய பேரை எந்த பிசாசினாலும் ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கவே முடியாது. எந்த நபராலும் ஜீவ புஸ்தத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவருடைய பேரை அகற்றவே முடியாது. ஆனால் நாம ஆண்டவர் இயேசு ஜீவ புஸ்தத்தில் எழுதின பேரை எடுத்துப்பட முடியும், கிரிக்கப்பட முடியும். எப்படி தெரியுமா? நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பிசாசுக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு தூரமாய் போகும் பொழுது எழுதப்பட்ட பெயர், இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், மேகத்தினாலும் அக்னிஸ்தாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், அழைக்கப்பட்டார்கள், அடிமத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய பிணங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி 1 Corinthians 10 வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், அடிமத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார், லிட்டரலாக தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள், எத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள். அப்பப்பா அந்த பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்குள்ளே செய்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு பரவசமாக இருக்குது இல்லையா? என்ன சுப்பன இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக நடந்ததை பார்த்தும், அவருடைய சத்தத்தை கேட்டும், ஜீவ வார்த்தைகளை பெற்றும் அந்த பரிதாபம், கான தேசத்துக்களை போக முடியாமல் போய்விட்டது. அழைக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், பிணங்கள் அவருடைய பிணங்கள் வனாந்திரத்தில் விழுந்தது. இவைகள் நமக்கு எச்சரிப்பாக்கும் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டு கொடுத்த 10வது அதிகாரத்தில் வாசி. ஆகவே ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேரை எந்த பிசாசனாலும் கருக்க முடியாது, அந்த நாமாகவே அதை கருக்க முடியும். அப்போஸ்தலன் தான், அழைக்கப்பட்டவன் தான், ஆனால் அவன் தானாகவே அந்த பட்டத்தை, அந்த உத்தியோகத்தை இழந்து போனான் என்று அப்போஸ்தலன் நடுவே நாம் வாசிக்கிறோம். அழகாரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாறி கொடு கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இது இந்த பெர்கமு சபையிலே உண்மையுள்ளவர்களும் பாவத்தில் ஜீவிக்கிறவர்களும் கலந்திருக்க சபை. சோ எல்லா சபைகளிலும் பொதுவாக இந்த ரெண்டு கூட்டமும் இருக்கத்தான் செய்யும். என்ன தெரியுமா, பயிரோடு நான் சொல்றது கொஞ்சம் கவனியும், பயிரோடு சேர்ந்து களையும் வளரத்தான் செய்யுது. களையை யாரும் விதைத்தார்களா? இல்லை. ஆனா எப்படியோ பயிரைத்தான் விதைச்சாங்க இல்லையா? ஆனா களை எப்படி வந்தது? ஆண்டவர் எப்படி இந்த களைகள் வந்தது? இதை அறுத்து போடட்டுமா? இதை வெட்டி போடட்டுமா? இதை அகற்றி போடட்டுமா? ஆண்டவர் சொன்னார், நோ நோ, அது உங்க வேலை இல்லை, அது அறுப்பின் நாட்கள் வரும். அப்பொழுது தூதர்களை அனுப்புவேன், அவர்கள் அதை செய்வார்கள், அது உங்களுடைய வேலை இல்லை சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்ன கரிமானவர்களே, சபையிலே எல்லோருக்கும் ஒரே விதமான வசனம் தான் போதிக்கப்படுது, எல்லோருக்கும் ஒரே விதமான வார்த்தை தான் அனுப்பப்படுகிறது. ஆனா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள், தேவனுக்கு பயப்படுறவர்கள், தேவன வசனத்துக்கு நடுங்கிறவர்களுக்குள்ளே தேவன வசனம் கிரியை செய்கிறது, மாற்றங்களை மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது, ஆண்டவர் பக்கம் திரும்புகிறது. ஆனால் கேட்கவுடைய இருதயம் அது உளப்படாத நிலம் போல கடினமாக இருக்குமாக இருந்தால், கடினமாக இருக்குமாக இருந்தால் அந்த வசனம் திரும்ப வரும் பாரு. ஹலோ, நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட்டிருக்குமாக இருந்தால், அது உணர்வுள்ளதாக இருக்குமாக இருந்தால் அனுப்பப்பட்டு அந்த வசனம் உள்ள போகும், மாற்றங்களை மனம் திரும்புதலை கொண்டு வரும். ஆனால் அந்த நிலம், அந்த இருதயம் கடினமாக இருக்குமாக இருந்தால் ஆண்டவரால் அனுப்பப்படுகிற அந்த வார்த்தைகள் திரும்பி வரும். ஏனால் அங்கே ஆண்டவர வசனம் செயல்பட முடியாமல் அந்த வசனம் கடினப்பட்டு போயிருக்கிறது, இருளடைந்து போயிருக்கிறது. முடிவு சொல்லவே தேவையில்லை. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. ஆகவே என்ன வந்தாலும், ஏது வந்தாலும் சொல்ற கவனிங்க, வாழ்க்கையில என்னத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரையும் சிலுவையில கொடுத்து நமக்கு தந்திருக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் இழந்துடக்கூடாது. அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம விட்டுவிடக் கூடாது. இவரே 11வது அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே எத்தனை வியத்தக காரியங்களை செய்திருக்காங்க. அதே நேரத்தில் அதை கீழ்ப்படி நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே வாளால வெட்டப்பட்டார்கள், கல்லறி உண்டார்கள், என்ன அக்னியில போடப்பட்டார்கள் எல்லாம் நாம பார்க்கிறோமே. சோ ரெண்டு பக்கம் இருக்குது, விசுவாசத்தினாலும் வல்லமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அதே விசுவாசத்துக்காக மறித்து போனவர்கள், அதே விசுவாசத்துக்காக தங்களை உயிரை கொடுத்தவர்கள். இன்றைக்கும் இந்தியா, நேபாளம் போன்ற தேசங்களிலே இன்றைக்கும் அநேக தேவனுடைய ஊழியர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்க செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இனம் தெரியாமல் ஆண்டவுடைய ஊழியக்காக்கள், மிஷனரிமார்க்க அங்காங்கே தங்கள் உயிரை கொடுக்காக்கள் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமோ, அவருடைய வைத்த அந்த மகிமையான விசுவாசத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தது. ஆகவே எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கிடைக்கிறதுக்கு இடமுடு என்று சத்தமிட்டு சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன். ஆகவே நான் உங்களை சொல்றதை கேளுங்க, வாழ்க்கையில எதை இழக்கலாம், எதையும் இழக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னை உயிரையும் தந்து நமக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் இழக்கவே கூடாது. அதுக்கு பிற்பாடு வாழ்ந்து என்னங்க வாழ்ந்து, 38 வருஷம் சவுல் தேசத்தை ஆண்டார் உண்மைதான். அவன் இன்னும் 10 வருஷம் கூட ஆண்டுதா என்ன, தேவன் இல்லாத ஒரு அரசாட்சி, செத்து போன ஒரு வாழ்க்கை. முடிவு அவனுடைய முடிவு, அவனுடைய முடிவு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த அவருடைய முடிவு வீட்டிலே குட்டூராக கிடந்து சாய்ந்து கொடுத்து, இன்னும் சாகையில வேதனையாக இருக்குது, ஈட்டியிலே தானே ஈட்டியை நட்டு அதன் மேல் விழுந்து குட்டுவிதாக கிடக்கிறார். போய் கொண்டு தோன்றலை கூப்பிட்டு கேட்கிறார், என்னை கொண்டுடப்பா, இந்த வேதனைக்கு வேதனையாக இருக்கு. ஏனப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லவா?
ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனவா? தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்ந்தபடியா அல்லவோ உனக்கு இந்த நிலைமை? எந்த குறி சொல்றவர்கள் எல்லாம் தேசத்தை விட்டு துரத்தி விட்டா, அதே குறி சொன்னவங்களை தேடியாம போயிருக்கிறார் கடைசி நேரத்தில். அந்த பரிதாபம், அந்த பரிதாபம், தேவன் என்ன கைவிட்டாரு, குறி சொன்னவங்களை தேடி போயிருக்கிறான் பாரு. இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் அவனுக்கு தவணை கொடுத்தும் அவன் திருந்த இனம் மாற இனம் மனம் திரும்ப இல்லை. ஆகவே நெருக்கடி வந்தது, யுத்தம் வந்தது, வாசல் வரைக்கும் சண்டை வந்திருக்குது, பட்டயம் வந்திருக்குது. ஓ பாதுகாக்க, இந்த பாதுகாக்க முடியல. ஆகவே தேவனை நோக்கி அந்த நேரத்தில் கூப்பிட்டான், தேவனத்திலிருந்து பதில் வரல. ஆகவே ஓடினான், எங்கே தன் தேசத்திலிருந்து அகட்டி விட்டான் குறி சொல்றவர்களை. ஆனா கடைசி நேரத்தில் அவர் என்ன தெரியுமோ, தான் அகட்டின அதே குறி சொல்றவர்களை மாறு இடத்துல தேடி போய் அவரிடத்துல குறி கேட்டிருக்கார். என்ன பரிதாபம்! ஆண்டவர் இல்லாத அரசாட்சி, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை. படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பட் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை, கற்பனையே செய்து நம்ம பார்க்க முடியாத வாழ்க்கையில் அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தார். 16 அதிகாரத்தின வாசிக்கிறோமே, அனுதினமும் சம்பரமாக ரத்தாம்பரம் டிரஸ் வெளியேறப்பட்ட வஸ்திரம். அப்பப்பா அவங்க டைனிங் டேபிள் பார்க்கவே முடியாது, அத்தனை ஆக கொடுமையான பதார்த்தங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல வீடு, பங்களா, வேலைக்காரர்கள் ஒன்றும் குறைவில்லைங்க. அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தாங்க. தமிழ்ல அழகாக எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் சம்பிரமமாக விருப்பம் போல வாழ்ந்தான், குறைவில்லாமல் வாழ்ந்தான். எல்லாம் இருந்தது அவனுக்கு, எல்லாம் இருந்தது, ஆனா இயேசு மாத்திரம் இருக்கல. எல்லாம் இருந்தது ஆனா இருக்க வழி ஆண்டவர் இயேசு அவனுக்குள்ள இருக்கல. ஆகவேதான் அவன் மறிக்கும் பொழுது தம்பிக்கு இல்லாம பறித்தான், முடிவிலே பாதாளத்தில் விடப்பட்டான். இந்த கரிபர தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை நிரந்தரம் இல்லாது, நிரந்தரம் அற்றது. ஆவிதன் பிரசங்கி சொல்றாரு, தூயிரு கீழே அண்டர் சன் ஓட வெளுட்டி என்ற எல்லா மாய் மாயண்டா என்ன, திருக்கும் பிற்பாடு இல்லாம போயிரு. காயவே இது பையடா, வரும் காட்டடைத்த பையடா என்றா வருது. இந்த வாழ்க்கை இருக்குது ஆனா கொஞ்ச நாளில் இது இல்லாம போயிரும். அதனால் நிலையற்ற வாழ்க்கை. நம்ம எதை தேடுகிறோம், எதை தேடுகிறோம், எதற்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள், நான் எதற்கு புதையிடம் கொடுக்கிறோம், எதை அதிகமாக தேடுறோம்? தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இப்போ இருக்கிற சபை, உண்மை உள்ளவர்களும் பாவத்தில் ஜீவிப்பவர்களும் கலந்து வாழ்ந்த சபை. அதாவது நாம் இதை 100 விதம் இனம் கட்டுக்கொள்ள முடியாது. அது அப்படி இயேசு நமக்கு சொல்லும் பொழுது அவருடைய கனிகளாலே அவர்களை அறிந்து கொள்வது. ஆண்டவருக்கு சோத்திரம். பல இடங்களில தேவனுக்கு முன்பாக என்று சொல்ற பல இடங்களில் இந்த வசனம் தான் எனக்கு உதவி செஞ்சு. அது சொல்றாரு, அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ஒருவேளை எனக்குள்ள வரம் அப்ரை பண்ணாம இருக்கலாம், பட் வசனம் இருக்குது ஐயா. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் தன்னுடைய வார்த்தை இருக்குது. என்ன? அவருடைய கனிகளால், அவருடைய செயல்களால், அவருடைய நோக்கங்களால், அவருடைய வாயின் வார்த்தைகளால், அவருடைய நடக்குகளால் அவர்களை நாம் இனங்கொண்டு முடியுமே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தந்ததுக்காக சோத்திரம். நம்முடைய வரங்கள் நமக்குள்ளே உபரை பண்ணப்படும் பொழுது சில காரியங்களை நாம கிணங்கால்றோம். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரமான எல்லாருக்களும் எல்லா வரங்களும் செயல்படுறதில்ல. ஆனாலும் வசனம் நமக்கு வெளிச்சம் தருகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு நான் தடுமாறி விழுந்து விடாதபடி, தள்ளாடாதபடி, தடம் புரளாதபடி, பிரச்சனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், உண்மை இல்லாதவைகள் உண்மை உள்ளது போல காட்சியளிக்கிற நேரத்திலும் கட்டாவே உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரங்கள் தவறலாம், ஆனால் வசனம் ஒருபோது தவறாது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவு, இந்த வாயின் வார்த்தைகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய செயல்கள், அவருடைய நடத்தைகள், we can find out that person. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் எவரை நாம நியாயம் தீர்க்க முடியாது பாருங்க. எந்த கலைகளையும் பிடுங்கிறதுக்கு அப்புறம் நமக்கு அதிகாரம் கொடுக்கல பாருங்க. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதை ஆண்டவர் செய்வார். அதுக்கு முதல் நாம் அதை செய்ய முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, பெர்கமு சபை என்கிறது அது வந்து உண்மைகளும் பாவத்தில் கலந்து வாழ்றவர்களும் சேர்ந்து வாழ்ந்த சபையாகும். அடுத்த சபை என்ன தெரியுமா? அதுல இருந்து 1-2 வசனங்களை நாம் வாசிப்போமே. அதுல அந்த 2 அதிகாரம் 20 வசனத்திற்கு படிங்க. 2 அதிகாரம் 20 வசனத்தை படிங்க சீக்கிரம்.
ஆவிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் நேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து
என்ன செய்யறாரு போதித்து எங்க நடக்குது பாருங்க சபைக்குள்ள இத கொஞ்சம் கவனிங்க போறபடி கிளாஸ் போட்டு பாருங்க அப்ப தெரியும் எங்க நடக்குது சபைக்குள்ள திரும்ப இருக்க படிங்கிறது
ஆகிலும்
உன்பேரில் முன்னுக்கு பாராட்டு பாராட்ட வேண்டியதுல பாராட்டிட்டாரு இப்ப மறுபக்கத்தை சொல்றாரு ஆண்டவர் ஆகல் உன்பேர்ல எனக்கு குறை உண்டு என்ன குறை படிங்க
என்னவெனில்
என்னவெனில்
தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்று ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்
சரி சபை அது கள்ள போதனைகளுக்கும் தவறான உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்த சபையாகும் தியத்திர சபை கள்ள போதனைகளுக்கு தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்த சபை அங்க ஒரு லேடி இருந்திருக்கா அவள் தந்தை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கொண்டார் தீர்க்கதரிசிகள் இருக்கிறது உண்மை இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத் ஆனா தங்களை தாங்களே தீர்க்கதரிசின்னு சொல்லி நினைத்துக் கொள்பவர்களும் உண்டு கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது வேதத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள போதகர்கள் கள்ள சகோதரர்கள் இப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்ப நான் யோசிக்கிறேன் உண்மைக்கு மத்தியில தான் கள்ளமும் இருக்கு பாருங்க உண்மை உள்ளவர்கள் மத்தியில தான் கள்ளமானவர்களும் இருப்பார்கள் ஹலோ கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள சகோதரர்கள் இவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்குது தவறான உபதேசங்கள் இந்த கடைசி நாட்களிலே வேதம் தெளிவாக சொல்றது கடைசி நாட்களிலே தவறான உபதேசங்கள் கள்ள போதனைகள் அதிகமாக கலப்படங்கள் சபைகளுக்குள்ள காணப்படும் இந்த ஆண்டோடத்தில் செபிக்கிறது உண்டு தேவைக்கு உண்பாக நிற்கிறேன் என்று சொல்றேன் ஆண்டோடத்தில் மண்டாடுறது உண்டு ஆண்டவரே உண்மை இல்லாத எந்த ஒரு ஊழியக்காரன் சபைக்குள்ள வந்த ஊழிய செய்யாத அப்படி பார்த்துக்கணும் ஏண்டா எத்தனையோ கெஸ்ட் நமக்கு அவங்களோட எல்லா பின்னணியும் தெரியாது இலங்கையிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ அல்லது சிங்கப்பூரோ மலேசியாவோ எந்த தேசத்தில இருந்தோ இந்த ஊழியக்காரன் நம்பத்திட்டு அவர் எவரை குறித்து தப்பா ஒன்று சொல்லல என்ன தப்பா விளைகிறாரு ஆனா அவருடைய பின்னணி எல்லாம் நமக்கு தெரியாது ஆனா தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் அதெல்லாம் தெரியும் ஆகவே எந்த தவறான ஒரு ஊழியக்காரனும் நம்ம சபைக்குள்ள வந்துடக்கூடாது இதுக்காக ஆண்டவரே நான் மண்டாடுறது ஆண்டவரே உண்மை இல்லாத எந்த ஊழியக்காரனும் உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு ஊழியக்காரனும் சபைக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் செபிக்கிறவனுக்கு இந்த கனிவான தேவனுடைய பிள்ளைகளை தவறான உபதேசம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தவறான வழிக்கு கொண்டு போயிடும் பிழையான உபதேசம் நல்ல தேவனுடைய பிள்ளைகளையும் தப்பான வழிக்கு கொண்டு போயிருமே ஏன்னா ஆடுகள் பாருங்க அதுக்கு எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை பாருங்க அதுக்கு தான் சபை அதுக்கு தான் மேய்ப்பன் அதுக்கு தான் ஊழியர்கள் தவறான உபதேசங்கள் போதனைகளை சுட்டி காட்டுவதற்கும் கண்டிக்கிறதுக்கும் நமக்கு சரியான சபை தேவை பாருங்க சொல்லுவாங்க எல்லா சபை எங்கும் ஏசு எங்கும் போவேன் எல்லாரும் போவேன் ஏதாவது எல்லா சபை எல்லா எல்லாரும் ஏசு எங்கும் போவேன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய போதை இருப்பான் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் புதி சொல்றது நமக்கு கடினம் கஷ்டம் தான் பாரு கள்ள உபதேசங்கள் கடைசி நாட்களிலே கள்ள போதனைகள் அதிகமாக சபைகளுக்குள்ளே காணப்படும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த 4 டிவி சேனல் கிறிஸ்டியன் தமிழ் ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கேன்னு நான் நம்புறேன் எத்தனையோ பிரசங்கிவார் எத்தனையோ செய்திகள் நல்ல செய்திகளுக்காக நல்ல ஊழிகளுக்காக மனந்திறந்து ஆண்டவர் சோதனை ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புகிற உபதேசங்கள் வாழ்ந்து காட்டுகிற நல்ல தேவட ஊழியர்கள் தங்களை உண்மையாக ஒப்பு கொடுத்து ஊழிய செய்கிற உண்மையான ஊழியர்கள் நல்ல உபதேசங்கள் நல்ல போதனைகளுக்காக ஆண்டவரை சோதனைகிற அதற்காக ஆண்டவர் துதி அதே நேரத்தில் தவறான உபதேசங்களை குறித்து தேவட பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணும் அன்போடு பொதி சொல்றேன் ஆண்டோட லாபத்துக்கு ஸ்தோத்திரம் சோ இந்த தியத்திர சபை என்பது கள்ள போதனைகளுக்கு தவறான உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்த சபையாகும் 24 சீக்கிரப்படி 24 வசனத்தில் அதே அதிகாரம் தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் அதாவது தவறான போதனைகளை பற்றி கொள்ளாதவர்கள் தியத்திராவிலும் இருந்திருக்கிறார்கள் அந்த சபையிலும் தவறான உபதேசம் அந்த சபையில இருந்தாலும் அந்த தவறான உபதேசத்தை இனம் கண்டுகொள்ளவர்களும் அந்த தவறான உபதேசத்தை கை கொள்ளாதவர்களும் தியத்திரா சபையில இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை நீ கண்டுபிடித்து அந்த ஸ்திரியானவளை நீ அகற்றாமல் அந்த அந்த தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு என் ஊழியக்காரர்களை பாவத்தில் தள்ளின அந்த ஸ்திரியானவளை நீ சபையை விட்டு அகற்றாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் சபை குறித்து கேட்கறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இங்க இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்காட்ட விரும்புறது பொருத்தம் பார்க்க நம்புறேன். நான் முதல் சொன்னது போல ஏழு பொன் குத்து உலக்களும் ஏழு சபைகள், சரி, சபைகள் நடுவில் ஆண்டு உலாவுறார், சரி. அதே போல ஏழு நட்சத்திரங்களும் எங்க இருக்கிறது, ஆண்டோட கரத்துல தன் வலது கரத்தினாலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்காங்க. நட்சத்திரங்கள் யாரு? சபைகளுக்கு பொறுப்பா இருக்கும். அவர்களுக்கு சபைகளில் இருக்கிற நிலைமை குறித்து எழுதுறார். சபையின் தூதர்களுக்கு எழுதப்படையில சபையின் தூதருக்கு the vision come from the Lord. சபையில் பொறுப்பாக இருக்கக்கூடிய தேவன் சபை குறித்த தரிசனங்கள் திட்டங்களை கொடுக்கிறார். அதை சபையில் இருக்கிற மற்ற ஊழியர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை கரியவுட் பண்ணுவதே தேவனுடைய வருடத்திலும் தேவனுடைய மெத்தட்டுமா. சபைக்கு பொறுப்பானவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவர் அதை ஏந்தி கொண்டிருக்கிறார். இதை குறித்து கொஞ்சம் நான் அதிகம் ஆழமாக பேசலாம், ஆனால் அதில் இந்த நேரத்தில் இது பொருத்தமான இல்லை என்று சொல்றதுக்காக நான் கடந்து போறேன். ஆனால் தேவன் அறிவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நம்புறேன். வரைக்கும் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ நியமனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனையே எதிர்த்து நிற்க என்பது அமர்ந்திருக்கிறார். கள்ள போதனைகளுக்கு தவறான உபதேசங்களுக்கு இடம் கொடுத்த இந்த சபை ஆண்டவராலே கண்டிக்கப்பட்டது. அப்படியான தவறான உபதேசங்களை கை கொள்ளாமல் இருந்தவர்களை ஆண்டவர் பாராட்டினதையும் நாம் இந்த தியத்திர சபையில பார்க்கக்கூடியதா இருக்க நேரம் போறது. ஐந்தாவது சபை என்ன தெரியுமா? சர்வ சபை. ஆண்டுடைய நாமத்தை சோதரம். அது சீக்கிரமா ஒரு வசனம், மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படிக்க நேரம் போற முடியும். மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபை ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் பொழுது அனுப்புவாரு. ஒவ்வொரு சபையும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகள் என்ன, உன் செயல்கள் என்ன அறிந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? சபை என்றா யாருங்க? சபை என்றாரு கட்டிடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. அப்ப டைரக்டாக ஆண்டவர் நமக்கு கடிதம் எழுதாது, டைரக்டாக நம்மோட என்னோட ஆண்டவர் உன் கிரியைகளை உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். மரமானது அதன் கனிகளால அறியப்படும். ஹலோ, மனிதன் தன் செயல்களால் அறியப்படுகிறார். ஐ சே இட் அகைன், மனிதன் தன் செயல்களால் அறியப்படுகிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். படி,
கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய்.
இத பாருங்க, இது எப்படி இருக்கு? இத அதிக ஆழமாக நான் யோசிப்பேன். உயிர் பெற்றவன் என்று பேர் பெற்று செத்தவன். ஹலோ, அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த சபையில பார்வையில அது உயிருள்ள சபை. அந்த சபையில சொந்த பார்வையில அந்த சபையில இருக்கிறவங்க அவைகளுடைய பார்வையில அவைகள் உயிருள்ள சபை, உயிருள்ள விசுவாசி. பட் ஆண்டவருடைய பார்வையிலேயோ செத்த சபை. இது எப்படி? இது கொஞ்சம் அம்மா ஐயா, இது கொஞ்சம் யோசனமாக படிக்கும்போது பயமாக இல்லை. இன்னைக்கு நம்மை குறித்து நாம் என்ன நினைத்துட்டு இருக்கிறோம்? நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்வை குறித்து, நமக்கும் ஆண்டவருக்கு உறவு ஐக்கியத்தை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நினைக்கிற நினைவு சரியா? நமக்கு தேவனோடு சரியான ஒரு ஐக்கியம் இருக்குதா? தேவனோடு சரியான உறவு இருக்குதா? அல்லது நமக்கும் தேவனுக்கும் இடையில இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் உண்டோ? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏதாவது சில காரியங்கள், பாவங்கள், பரிசுத்த குறைச்சல்கள் இருக்குதோ? தேவன் அறிவார். பார்வைக்கு உயிருள்ளவன் போல காட்சி அளிக்கிறாய், பட் உள்ளேயோ செத்து போற. அப்படின்னா மறுபக்கம் என்ன தெரியுமோ? உள்ள உண்டு, வெளியில உண்டு. வெளியில பார்த்தா உயிருள்ளவன் போல இருக்கிறான், பார்த்தா பரிசுத்தவான் போல காட்சி அளிக்கிறான். அந்தரங்கத்தில் அசுத்தம். திக்கமா சொல்றேன், யாரோ ஒரு சிலர் திரும்ப திரும்ப ஒரே பாவத்தை செஞ்சது கேட்க காதுல கேட்கிற உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவ போல இருக்கு. வழியில பார்த்தா நல்லவன், பட் ஆண்டவன் பார்வை பேர் பரிசுத்தவா. ஆனா வாழ்க்கையின் அந்தரங்கமோ அருவறுப்பு. யாரதை அறிவு கத்தாவே என்னை சோதித்து பார்த்து வழியை நடத்துவா. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு அவருக்கு கணக்கு போகிறது. உங்களை பார்க்க நான் அதிகம் பயப்படுறேன், பேசுறபடி அவர் அடிக்கடி ஆண்டவத்தில் செபிக்கிற செபங்கள் சிலது உண்டு. அதை தேவன் அறிவார். இந்த கருமான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ சபை தன்னுடைய பார்வையில உயிருள்ளது போல இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ உயிருள்ளவென்று பெயர் பெற்று செத்தவனாக. அடுத்த வசனப்படி,
நீ
விழித்துக்கொள், அதாவது உன் நிலைமையில் இருந்து உன்னை சீர்தூக்கி பாரு சபையே, நீ இருக்கிற நிலைமையில இருந்து உன்னை கொஞ்சம் சீர்தூக்கி பாரு, ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்துல சத்தியத்தின் வெளிச்சத்துல கொஞ்சம் சீர்தூக்கி பாரு, குறைவுகளை திருத்து, பிழைகளை மாற்று. எங்க திறந்துடும் தாவி எனக்கு போது எல்லா உமக்கு வெளிச்சபடி எனக்கு நாலாம் வசத்திற்கபடி. ஆனாலும்
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத.
என்ன கவனிங்க, இவ முதல் என்ன சொல்றாரு, உயிர் உள்ள ஒன்று பேர் பெற்று நீ செத்தவன் சொல்லிப்படி சொல்றாரு. ஆனாலும்
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத,
அசுசிப்படுத்தாத
சில பேர் சட்டையிலும் உனக்கு உண்டு.
போதும் பாருங்க, என்ன கவனிங்க, இங்கேயும் நீங்க பாத்தீங்களா இருந்தா எல்லாரும் ஒரு நிலைமையில் ஆண்டவர் வைக்கல. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, அதாவது அர்த்தம் என்னங்க, தங்களோட ரட்சிப்பை கெடுத்து கொள்ளாத, தங்களோட ரட்சிப்பை கெடுத்து கொள்ளாத சிலர் சர்தையிலும் எனக்கு உண்டு, அவர்களை நான் எப்படி வைப்பேன் என்று, என்ன நிலைமையில வைப்பேன் சொல்றாரு பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஒவ்வொருவரையும் ஆண்டவுடைய கண்கள் ஊடுருவி பார்க்கிறது. அவருடைய கண்கள் அக்னி சுவாலை, ஊடுருவி பார்க்கிற கண்கள், ஊடுருவி பார்க்கிற கண்கள். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வையிலும் சிலர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தல, சர்வ சபையிலும் சிலர் தங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொண்டார்கள், தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டார்கள், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில ஜாக்கிரதாக இருந்தார்கள். ஆகவே அவர்களையும் மற்றவர்களோடு சேர்த்து நான் ஒரு நிலைமையில வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதயங்களை நிறுத்த பார்க்கிற தேவன், உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிற தேவன், இந்த மாறு வேலையில நம்மை கவனிக்கிறார்.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் ஒன்றை திறந்தால் ஒருவராலும் அதை பூட்ட முடியாது, ஆண்டவர் ஒன்றை பூட்டினால் ஒருவராலும் அதை திறக்க முடியாது. சபை குறித்து ஆண்டவர் சொன்னார் தீர்க்கமாக, உனக்கு முன்பாக திறந்த வாசல். பிரைஸ் காட். இந்த ஒரு சபைதான் சிறந்த சபை, இந்த ஒரு சபைதான் ஆண்டவரால் பாராட்டப்பட்ட சபை. சோ பிலதெல்பியா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பிலதெல்பியா என்றாலே சகோதர சிநேகிதம் என்று அர்த்தமா. எபிரேயர் 13 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. சகோதர ஆண்டவரோட இருக்கிற உறவு அநேகருக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்ற சபை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பது கேள்வி. உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை, உடத்தில் நீ அன்பு கூறுவது போல புடத்தில் அன்பு கூறுவாய். இஷ்டவேலிக்கு இதுதான் கற்பனைகளும் பிரதான கற்பனை. பிலதெல்பி என்றாலே சகோதர சிநேகிதம் என்று அர்த்தம். பக்தி இருக்குது பரிசுத்தமாக, ஆனால் தேவ பிள்ளை கூட இருக்கிற ஐக்கியம் உடைஞ்சு போய்கிறேன். இந்த சபைக்கு முன்பாக திறந்த வாசலை ஆண்டவர் வச்சார். காரணம் என்ன தெரியுமோ, பிலதெல்பியா சபை கர்த்தருடைய பார்வையில சிறந்த சபை. காரணம், இயேசுவின் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட சபை. எந்த சபை தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறதோ அந்த சபைக்கு திறந்த வாசல். எந்த நபர் சபையில் இருக்கிற எந்த நபர் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு வாழ்றாரோ அவனுக்கு முன்பாக திறந்த வாசல். Nobody can shut it down. ஒருத்தரும் அதை பூட்ட முடியாது, ஒருவரும் அதை பூட்ட முடியாது. தேவோடைய கற்பனையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு முன்பாக பாடுகள் இருந்தாலும், குறைகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், தேவனால திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கும், அதை எவரும் பூட்ட முடியாது, எந்த சூழ்நிலையும் அதை தடுக்க முடியாது என்ற வாக்கு திட்டம் பண்ணுறவர் உண்மையில் அவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, பிலதெல்பிய சபை ஆண்டவருடைய நாமத்தை மறுதறியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் அதுக்கு முன்பாக திறந்த வாசல். நெருக்கடிகள் வரலாம், வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம், சபையில போராட்டங்கள் வரலாம், ஆனா எந்த சூழ்நிலும் தேவனுடைய வசனத்தை கை கொள்றவர்களே பாக்கியவான்கள். ஆகவே எல்லாம் நலமாக இருக்கும் பொழுது தேவ வசத்தை நாம் கை கொள்ளலாம். ஆனால் போராட்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், பாடுகள், கைவிடப்படுற நிலைமைகள், கண்ணீர் சூழ்நிலைகளும் தேவடைய வசத்தை கை கொள்ள பாருங்க. அதான் உண்மையான தேவடைய மனுஷன். ஆண்டவர் நாமத்துக்கு பயமுண்டாரு. கடைசியாக ஏழாவது சபை, அதை நான் படிப்போமே, லவோதிக்க சபை. அதுல ஒரு வசத்தை மாத்திரம் படிங்க, 3:16 படிங்க, நேரம் போது 3:16.
குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால்
குளிரும் இல்ல ஆனரும் இல்ல. இதுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் வெதுவெதுப்பு, லுக் ஃபார்ம் சர்ச். அனலும் இல்ல. லவோதிக்க சபை ஆண்டவரால் கண்டிக்கப்பட்ட சபை. இந்த சபையில இருந்து பெரிய பிரச்சனை என்ன, ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்ல, குளிரும் இல்ல, ரெண்டும் கெட்ட நிலை. ஆண்டவர் சொன்னாரு, ஒன்று அனலாகிரு அல்லது குளிராயிரு. வெளிப்பட்ட விசேஷத்துல முடிவு அதிகாரத்திலேயே சொல்லும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். பாவத்துல ஜீவிக்க போறியோ இரு. ஆண்டவர் கட்டி இழுக்க போறது இல்ல, அல்லது ஒன்னு பலவந்தப்படுத்தி இழுக்க போறதும் இல்ல. ஒன்று பாவத்துல வாழ அல்லது பரிசுத்தமாக வாழ, ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. இந்த ரெண்டும் ஒன்று உலகம் அல்லது தேவன். ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூட. ஆங்கில மொழிபெயர்ப்பில் யூ கேனட் சேவ் போத் காட் அண்ட் மணி என்று எழுதப்பட்டிருக்கு. உலகமும் தேவனும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் தேவனும் பணமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பணத்தை சேவிக்கிறது ஏராளம். அது அவர் வரும்பொழுது எல்லாம் வழிதான் வெளியிருக்குமா. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டும் கெட்ட நிலைமை. எதுவரைக்கும் குந்தி குந்தி நடக்க போறீங்க? கர்மேல் பர்வத்தில் தீக்கதரிசி சவால் வர்றா எலியா, கத்த தேவனால் கத்தரை கும்பிடுங்க, பாகால் தேவன் என்றால் அவனை கும்பிடுங்க. டேக் அ டிசிஷன் டுடே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, இப்பொழுது ஒரு தீர்மானம் எடு. அது பின்னுக்கு பார்ப்போம். பிறப்பா தேவ காரியங்கள் பின்னுக்கு போடாது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பின்போடவே கூடாது, ஆண்டவனுக்கு அடுத்த காரியங்களை பின்போடக்கூடாது. அவைகள் இப்படி நம்முடைய காரியங்கள்லாம் உண்டன, டக்கு டக்கு டக்கு, இன்றைக்கு இப்ப இப்ப இப்ப. ஆனா தேவனுடைய காரியங்கள் தேவனுக்கு இருந்தாங்க, பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியுது எல்லாம், எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்காது. தேவனை தேடத்தான் சரியான நேரம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு அலுவல்கள். We are so busy. We don't have enough time to seek the kingdom of God first of all in our life. What a miserable. எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இல்லை. பட் அந்த பரிதாபம், தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய முகத்தை தேட மன்றாட விண்ணப்பம் என்ன, ஆண்டோட வசனத்தை நேசித்து யோசித்து வாசித்து படி. பட் ஆரம்ப நாட்கள்ல ஓடி ஓடி தேடி தேடி வாசித்தோமே. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்தை நான் அழிஞ்சு போயிருப்பேன். படிக்கும் போதும் வேதம் இருக்கும், எழும்பும் போதும் படுத்திருக்கும் போதும் அது நம்மோட சம்பாதிக்கும். அப்படியெல்லாம் வேதம் இப்ப வேற எதெல்லாமோ சம்பாதிக்குது. வேண்டாத போய் என கருபார தேவனுடைய பிள்ளையில அனரும் இல்லாத குளிரும் இல்லாத வெதுவெதுப்பான சபை அவதிக்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பலிபிடத்திலே, நம்முடைய பலிபிடம் எப்படி படி என்ன பலிபிடத்துல அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும். பலியேற்பாட்டு ஆண்டு சொல்லுவேன், நம்முடைய வழிபடத்தில் அக்னி எரிந்து கொண்டு அதை அணைக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் நம்முடைய வழிபடத்தில் பட்டியலிகிற தேவட அன்பின் அக்னியை, ஆவின் அபிஷேகத்தை அணைக்கக்கூடாது, அவிக்கக்கூடாது. அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர் உயிரோடு இருக்கிறார். இந்த கருவான தேவட பிள்ளைகளை ஆவி அனலுள்ளதாக இருக்கணும். வேதம் சொல்றது ஆவிலே அனலாயிருங்க, கத்தருக்கு ஓடிய செய்கிறோம், ஜெபத்தில் உறுதியாக. ஆகவே முடிகிறேன், லவோதிக்க சபை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான சபை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவரை பாடுறோம், ஆனால் ஆவியில அனல் இல்லை. செபிக்கிறோம், ஆனால் பதில் இல்லை. ஓடியும் சேரும் கனி இல்லை. பட் த ரீசன், காரணம் என்ன? நம்மை நாம் செபிக்கு பார்க்கறது நல்ல கத்தடி படிச்சதாம். சபைகளிலே தேவ ஆவியானவர் பேசுகிறார், கேட்க காதுள்ள சபைகளிலே தேவ ஆவியானவர் ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று முடிக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஆண்டவரே, எங்களுக்கு கேட்கிற காதை தாரு. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்போமா. ஒருவேளை எங்கேயாவது இடத்துல ஆண்டவர் பேசி இருந்தால் தயவு செய்து அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. மனசுல போராடி கொண்டிருக்காதீங்க. யாரோ ஒரு சிலர் மனதுல போராடிட்டு நிக்கிறீங்க, சரியென்று தெரியுது, ஒப்பு கொடு, கத்தட வார்த்தைக்கு விட்டு கொடு. தேவட வசனம் நம்மை தேடி வரும்பொழுது அது அலட்சியம் பண்ணாது, அந்த வசனத்துக்கு வளைந்து கொடு. வாழ்வு உண்டு. தேவட வசனத்தை நாம் புறக்கணிப்பமாக இருந்தார். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே செயல்படாது. அங்கே நன்மை இருக்காது, அங்கே ஜீவன் இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. தேவனுடைய வழிகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போமே. சபைகளிலே தேவ ஆவியானவர் பேசின வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஒவ்வொரு சபைகளிலே இருந்த சபைகளை குறித்து ஆவியானவர் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்டோமே. இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாம் ஆண்டவருக்கு வெளிச்சம் ஒடியறங்க கைகளை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை அடலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான இல்லமேல நீ இருந்தார், இன்றைக்கு நீ மனந்திரும்பப்பா. இதோ ஆண்டவர் இயேசுவை அன்போடு அழைக்கிறார். அருமை ஆத்மாவே, ரட்சிக்கப்பட்ட காலத்திலே ஒருவேளை அந்த நாட்களிலே உடைய ஆவியிலே அனல் இருந்தது, ஆனால் இன்றைக்கோ குளிர்ந்து போய் இருக்கலாம். மனம் திரும்பண்டு ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். உன் பலிபீடத்தில் அக்னி பத்தி எரிய வேண்டும், உடைய ஆவியிலே அனல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நிலைமையில இருக்கிறது அது பயங்கரமான ஒரு காரியம். இந்த கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெது பிறந்தால் ஆண்டவர் தன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடு. ஆதி அன்பை விட்டு விட்டிருந்தால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எப்படி இருந்தோம், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு ஐக்கியம் எப்படி இருக்கிறது? வழிபூடம் உடைந்து போட்டிருந்தால் அதை செப்பனிடுவோம். தேவன் நமக்கு கிருபை தருவார், தேவன் நமக்கு கிருபை தருவார். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாடுகளை கண்டு பயந்துராது, சோதனைகளை கண்டு பின்வாங்காத, அழைத்தவர் உண்மையுள்ளவர், எந்த சூழ்நிலையும் ஒன்று நடத்தவர் வல்லவர் அறிகிறார். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடு. சபைகளிலே பேசுகிற தேவ ஆவியானவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். ஒருவரும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், ஒருவரும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆவியானவர் பேசுகிற ஆவியானவருக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். நன்றி தகப்பனே. எல்லோரும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோதனை பண்ணுமா? சபையிலே, சபையின் நாயகர், சபையிலே எழுந்தளிக்கிற தேவகுமார், ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு ஸ்தோத்திர வழிகளை நாம் ஏடும். எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா.